ரிக்ஷனா இப்ப லெக்சர் இருக்கும், தயவு செஞ்சு எல்லாருமே முன்னாடி வந்து உட்காந்துக்கோங்க, ஃப்ரண்ட்ல கம் ஃபார்வர்டு. மகாராஜ் வந்து லெக்சர் கொடுப்பாரு பகவத்கீதை பத்தி, தயவு செஞ்சு எல்லாருமே உட்காந்து கவனமாக கேட்கவும். அதுக்கப்புறம் வந்து கேள்விகள் இருக்கும், உங்க கேள்விகள் என்ன
Yamuna tira vana charira Jaya Radha Madhava Kunja Bihari Jaya Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna, Hare Krishna, 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 Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Prabhupada, 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 Jaya, Prabhupada, Jaya.
Prabhupada, Prabhupada, Jaya, Prabhupada, Bhaktivedanta Sanjana Prabhupada Ki Jai Namachara Haridas Thakur Ki Jai Param Sago Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhar Shivasri Gaur Bhakta Vrindiki Jai Sri Sri Radha Krishna Gopa Govita Shama Kunda Radha Kudda Giri Govardhan Ki Jai Sri Vrindavan Dham Ki Jai Navadab Dham Ki Jai Ganga Jamuna Tulasi Bhakti Devi Ki Jai Ananta Koti Vaishnava Vrindiki Jai Samaveta Bhakta Vrindiki Jai Go Premanandi, all glories to some of the devotees, all glories to some of the devotees, all glories to some of the devotees, all glories to Sri Guru and Sri Gauranga, all glories to Srila Prabhupada. Namo Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimati Bhaktivedanta Swami Iti Namine. Namaste Saraswata Devi Gauravani Prachadane Naravasesha Shunyavadi Prasachadesha Tarane Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhar Shivasri Gaur Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Reading from Srimad Bhagavad Gita as it is Chapter 16 Verse 10 Kamam Asritya Duspuram Dambamana Madanvita Mohadgarhit Asadgrahan Pravartante Suchivrataha Translation, taking shelter of insatiable lust and absorbed in the conceit of pride and false prestige. The demoniac, thus illusioned, are always sworn to unclean work attracted by the impermanent.
மொழிபெயர்ப்பு, அசுரத்தன்மையுடையவர்கள் திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சமடைந்து கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தின் கவர்ச்சியில் மூழ்கி மயக்கப்பட்டுள்ளனர். எப்போதும் தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடும் அவர்கள் நிரந்தரமற்ற பொருட்களால் கவரப்படுகின்றனர்.
Purport, the demoniac mentality is described here. The demons have no satiation of their lust. They will go to on increasing and increasing their insatiable desires for material enjoyment. Although they are always full of anxieties on account of accepting non-permanent things, they still continue to engage in such activities out of illusion. They have no knowledge and cannot tell that they are heading the wrong way. Accepting non-permanent things such as such demoniac people create their own god, create their own hymns and chant accordingly. The result is they become more and more attracted to two things, sex enjoyment and accumulation of material wealth. The word asuci vrata, unclean vows, is very significant in this connection. Such demoniac people are only attracted to wine, women, gambling and meat eating. Those are their asuci, or unclean habits. Induced by pride and false prestige, they create some principles of religion which are not approved by the Vedic injunctions. Although such demoniac people are most abominable in the world, by artificial means the world creates a false honor for them. Although they are gliding toward hell, they consider themselves very much advanced.
அசுர மனப்பான்மை இங்கே விவரிக்கப்படுகின்றது. அசுரர்களின் காமம் என்றும் திருப்தி அடைவதில்லை. பௌதீக இன்பத்திற்கான திருப்தி செய்ய முடியாத தங்களது ஆசைகளை அவர்கள் மேன்மேலும் அதிகரித்துக் கொண்டே போவார்கள். நிரந்தரமற்ற விஷயங்களை ஏற்பதால் அவர்கள் எப்போதும் ஏக்கம் நிறைந்தவர்களாக உள்ளனர். இருப்பினும் மயக்கத்தினால் இத்தகு செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு அறிவு இல்லை. தவறான வழியில் முன்னோக்கி செல்கிறோம் என்பதை காண முடியாது. நிரந்தரமற்ற விஷயங்களை ஏற்கும் அசுர மக்கள் தங்களுக்கென ஒரு கடவுளை உருவாக்கி தங்களது சொந்த மந்திரங்களை படைத்து அவற்றை உச்சரிக்கவும் செய்கின்றனர். அதன் விளைவு என்னவெனில், காமசுகம், பௌதீக சொத்துக்களை குவித்தல் ஆகிய இரண்டு விஷயங்களும் அவர்கள் மேன்மேலும் கவரப்படுகின்றனர். ஆசுச்சி ரதா, தூய்மையற்ற விரதங்கள் என்னும் சொல் இவ்விஷயத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். அசுர மக்கள் மது, மங்கை, சூது, மாமிச உணவு ஆகியவற்றால் மட்டுமே கவரப்படுகின்றனர். இவையே அவர்களது ஆசுச்சி, தூய்மையற்ற பழக்கங்களாகும். கர்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் தூண்டப்பட்டு அவர்கள் வேத நெறிகளால் அங்கீகரிக்கப்படாத சில மத கொள்கைகளை உருவாக்குகின்றனர். இத்தகைய அசுரர்கள் உலகத்தில் மிகவும் வெறுக்கத்தக்கவர்களாக இருந்தாலும் செயற்கையான முறைகளால் உலகம் அவர்களுக்கு ஒரு பொய்யான மரியாதையை உண்டாக்குகின்றது. அவர்கள் நரகத்தை நோக்கி சென்றாலும் தம்மை மிகவும் முன்னேற்றமடைந்தவர்களாக எண்ணிக்கொள்கின்றனர்.
In this chapter, Krishna describes two types of people.
இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இரண்டு வகையான மக்களை பற்றி விளக்குகிறார்.
Those who follow scripture and have good qualities.
ஒன்று சாஸ்திரங்களை பின்பற்றி நற்குணங்களை உடையவர்கள்.
And those who don't follow the scripture and have very bad qualities.
மற்றொன்று சாஸ்திரத்தை பின்பற்றாதவர்கள், துர்குணங்களை உடையவர்கள்.
So the two are called deva and asura.
இவர்கள் தேவர்கள், அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
And we have these two types of people on this planet, upper planets and lower planets.
இத்தகைய இரு வகையான மக்கள் இந்த லோகத்திலும், கீழ் உலகங்களும், மேல் உலகங்களும் வசிக்கிறார்கள்.
And in fact, since the beginning of Brahma's lifetime, when Brahma first created all the living beings, we have these two types of people.
உண்மையில் சொன்னால் பிரம்மா படைப்பை ஆரம்பித்த காலத்திலிருந்து இத்தகைய இரண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள்.
So because they're quite opposite, we have a conflict between these two types of people.
இவர்கள் எதிர்மையான குணங்களை உடையதால் இவர்களுக்குள் எப்பொழுதும் வேற்றுமைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன.
So the Supreme Lord supports those who are deva, those who are spiritual.
முழுமதர் கடவுள் தேவர்களை, சாஸ்திரங்களை பின்பற்றுபவர்களுக்கு
and he empowers Manu and his descendants to establish the proper rules and regulations for society.
மேலும் மனு அவரது பின்பற்றுபவர்களை பகவான் உறுதுணையாக நின்று அவர்கள் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்கான வழிகளை வகுத்துக் கொடுக்கிறார்.
So throughout the day of Brahma, 14 times there's an arrangement for a Manu to appear and start a line of progeny for 71 yuga cycles.
ஒவ்வொரு பிரம்மாவின் நாளிலும் 14 முறைகள் மனுகள் தோன்றி மக்களை உருவாக்குவதற்கு 41 முறை உருவாக்குவதற்கு வழிவகுக்கப்படுகிறது.
And these kings, they propagate dharma.
இந்த அரசர்கள் தர்மத்தை நிலைநாட்டுகிறார்கள்.
So in this way the Lord assures that there is an establishment of proper action in this world.
இவ்வாறாக பகவான் இந்த உலகத்தில் சரியான செயல்பாடுகள் நடக்கின்றன என்பதை உறுதிப்படுத்துகின்றார்.
However, due to the nature of the gunas and time, etc., sometimes the system gets destroyed and those people who are demoniac become very powerful.
எப்படி இருப்பினும் காலத்தின் கோலத்தினாலும் மற்றும் சில குணங்களின் தாக்கத்தினாலும் அசுரர்கள் கை ஓங்கி தீமைகள் நாட்டில் ஓங்கி வளர்கின்றன.
And particularly in terms of yugas, when we come to Kali Yuga, like the present time, then the demonic element becomes very prominent.
குறிப்பாக யுகங்களில் பார்க்கும் பொழுது இன்றைய கலியுகத்தில் இந்த அசுர குணம் தலைவிரித்தாடுகின்றது.
Of course, there's always a rotation, so we have Satya, Treta, Dvapara and Kali. And of these periods, the Kali period or Kali Yuga is considered to be very bad.
இந்த சதுர்யுகங்கள் சத்யம், த்ரேதம், துவாபரம் மற்றும் கலியுகம், இந்த நான்கு யுகங்கள் சுழற்சியில் கலியுகத்தில் அதர்மம் தலை தோங்குகின்றது.
But it takes 4 million years approximately to go through all of these different yugas.
இந்த யுகங்களை கடந்து செல்வதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கப்படுகின்றன.
So when Kali Yuga comes, then the system gets destroyed and dharma is not very strong and there is no proper king.
கலியுகம் வரும் பொழுது இந்த வழிமுறைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநிறுத்தப்படுவதில்லை, அரசர்கள் மறைந்துவிடுகிறார்கள்.
And the demonic elements and tamagun become very strong.
தமோகுணத்தில் உள்ள அசுரர்கள் தலை ஓங்கி நிற்கின்றது.
So this actually is our present time period.
இது இக்காலத்தின் நிலையாகும்.
Which lasts for another 400,000 years.
4,000 ஆண்டுகள் இது தலைத்து நிற்கின்றது.
So it is prominently a demonic period.
இது அசுர காலகட்டமாக விளங்குகிறது.
So this is very problematic.
இது பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலமாகும்.
We see here in this verse how Krishna is describing various bad qualities.
இந்த பதத்தில் கிருஷ்ணர் எவ்வாறு வெவ்வேறு துர்குணங்களை பற்றி விளக்குகிறார் என்பதை காணலாம்.
People are proud, people are full of lust.
மக்கள் காமம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள், தற்பெருமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
People do all sorts of criminal activity.
செய்யத்தகாத குற்றங்களை செய்கிறார்கள்.
People are completely absorbed in material objects.
லௌகீக பொருள்களில் சுயமிழந்து நிற்கின்றார்கள்.
So these characteristics become stronger and stronger as time goes on.
காலம் செல்ல செல்ல இந்த குணங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றது.
So what is wrong with this?
இதில் தவறு என்ன?
It is destructive.
இதனால் அழிவு தான் ஏற்படும்.
People who have these qualities tend to destroy everything.
இத்தகைய குணங்களை உடையவர்கள் அனைத்தையும் அழிக்கின்றார்கள்.
And the whole world becomes full of conflict.
இந்த உலகம் பிரச்சனைகள் மிகுந்ததாக நிலைக்கின்றது.
So it is very difficult even to just survive or live in this world.
ஆகவே உயிர் வாழ்வதற்கும் பிரச்சனையாகின்றது.
And on the other hand, there is a great emphasis upon material enjoyment.
மற்றொரு வகையில் லௌகிக இன்பம் காண்பதற்கு வலியுறுத்தப்படுகிறது.
So, the Lord has also an arrangement.
பகவான் இதற்காக ஒரு ஏற்பாடு செய்துள்ளார்.
So though Kali Yuga is very unfortunate because of the strong demonic element, there is some hope that the Lord gives.
கலியுகம் துரதிருஷ்டவசமானதாக விளங்கினாலும் அசுர குணங்கள் நிறைந்திருந்தாலும் இதிலும் ஒரு நம்பிக்கை புரியை பகவான் கொடுக்கின்றார்.
So in every yuga, the Lord comes as avatar to present a different dharma for that particular age.
ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் அந்த யுகத்திற்குரிய தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அவதரிக்கின்றார்.
So in this age, the avatar comes and he presents the yuga dharma of nam sankirtan.
இந்த யுகத்தில் பகவான் நாம சங்கீர்த்தனத்தை யுக தர்மமாக நிலைநாட்டுகின்றார்.
So that means we chant the name of Krishna.
அதாவது பகவான் கிருஷ்ணரது நாமங்களை உச்சரிப்பது.
So if we follow the instruction of the yuga avatar, then we can counteract the age of Kali and all the demonic characteristics.
ஆகவே இந்த யுக அவதாரத்தின் கட்டளைகளை நாம் பின்பற்றினால் இந்த கலியுகத்திற்கான அதர்மங்களை ஒழித்து நாம் நல்ல வழியில் வாழலாம்.
So not only we can counteract the bad qualities, we can actually get the highest spiritual result from chanting the holy name of Krishna.
இந்த தீய குணங்களை கையாள் எதிர்மறையாக கையாள்வதன் மூலமாக நாம் உன்னதமான ஒரு பலனை பெறலாம் நாம சங்கீர்த்தனத்தை உச்சரிப்பதன் மூலமாக.
So though the people are very unqualified, the chanting of the holy name does not require any qualification, so it is very suitable for the people of this age.
இக்கலியுகத்து மக்கள் தகுதியற்றவர்களாக விளங்கினாலும் இந்த நாம சங்கீர்த்தனம் நாமத்தை உச்சரிப்பது என்பது எந்த விதமான தகுதியும் தேவையில்லை.
In the Bhagavad Gita, Krishna recommends different methods.
பகவத் கீதையில் கிருஷ்ணர் பல்வேறு வழிமுறைகளை பரிந்துரைக்கின்றார்.
So one method is karma yoga.
ஒரு வழி கர்ம யோகம்.
So this is a method of following the rules of varnashram.
அது வர்ணாசிரமத்தின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவது வழிமுறை.
This is the method that the manus establish.
இந்த வழிமுறையே மனு அரசர்கள் நிலைநாட்டினார்கள்.
Unfortunately, in Kali Yuga, manu disappears.
துரதிருஷ்டமாக கலியுகத்தில் மனுக்கள் மறைந்து விடுகிறார்கள்.
So there's no one to keep the system intact.
ஆகவே இந்த வழிமுறைகளை சரியான பாதையில் நடத்தி செல்ல யாரும் இருப்பதில்லை.
So therefore it becomes very difficult to practice karma yoga in Kali Yuga.
ஆகவே கலியுகத்தில் கர்ம யோகத்தை பின்படுத்துவது மிக கடினமான விஷயமாகிறது.
All we can do is practice some of the elements of that karma yoga system, but we cannot practice the full system.
நாம் செய்யக்கூடியதெல்லாம் கர்ம யோகத்தின் சில பகுதிகளை மட்டுமே பின்பற்ற முடிகிறது, முழுமையாக பின்பற்ற முடிவதில்லை.
And karma yoga is also not a direct system.
மேலும் கர்ம யோகம் ஒரு உகந்த வழிமுறை அல்ல.
It's only a system to give qualification for other systems.
அது மற்ற வழிமுறைகளுக்கு ஒரு தகுதியாக அடிப்படையாக அமைகிறது.
So after we complete karma yoga, then we can go on to jnana yoga or astanga yoga or bhakti yoga.
கர்மயோகத்தை கடைபிடித்து முடித்த பிறகு நாம் ஞான யோகத்திற்கோ அஷ்டாங்க யோகத்திற்கோ அல்லது பக்தி யோகத்திற்கோ செல்லலாம்.
So at best, all that karma yoga can do is bring us to the level where we can accept bhakti.
ஆகவே சிறந்த முறையில் கர்மயோகம் செய்யக்கூடியதெல்லாம் நம் பக்தியை ஏற்பதற்கு ஒரு அடித்தளத்தை அமைத்துக் கொடுப்பது.
The process of jnana is recommended by Krishna in Bhagavad Gita, but that also is unsuitable for Kali Yuga.
Bhagavad Gita il Krishna jnana yogathayum parindirikkirar, anal indha valimurai Kali Yugathirku ugandhadalla.
Jnana yoga requires a very sattvic person.
Jnana yogathirku sattva gunam nirainda makkal thevaipadugiraargal.
And in Kali Yuga, the major influence is tamagun.
ஆனால் கலியுகத்திலோ தலை விரித்து ஆடுவது தமோகுணமே.
So this is opposite of sattva.
இது சத்துவகுணத்திற்கு எதிர்மறையானது.
So it is very difficult to do jnana yoga in Kali Yuga.
ஆகவே கலியுகத்தில் ஞான யோகத்தை மேற்கொள்வது என்பது சிரமமான வழியாக.
There are very very few people who are qualified with sattva.
மிக சில சில சிறிய அளவிலே மக்கள் சத்துவகுணத்தை பெற்றுள்ளார்கள்.
So very few people are qualified for Gyana Yoga.
ஆகவே ஞான யோகத்தை மேற்கொள்வதற்கு வெறு சில மக்களே தகுதி பெற்றுள்ளார்கள்.
So bhakti yoga is the last process that Krishna describes in Bhagavad Gita.
பகவத் கீதையில் கிருஷ்ணர் கடைசியாக விவரிப்பது பக்தி யோகம் என்ற முறையை.
And he concludes that this is the best process for everyone and particularly for Kali Yuga.
மேலும் இதையே கலியுகத்துக்கு ஏற்ற முறையாகவும் அனைவருக்கும் உகந்த முறையாகவும் முடிவுரையாக கிருஷ்ணர் சொல்கிறார்.
It does not depend on being sattvic like Gyana Yoga.
ஞான யோகத்தை போன்று சாத்துகுணத்தை உள்ளவர்கள் மட்டுமே செய்ய முடியும் என்று இல்லை.
It does not depend on a whole social system like Karma Yoga with the Manu.
மனு உள்ளிட்ட சமூக வழிமுறைகளை சார்ந்து இது இருப்பதில்லை.
So even though in Kali Yuga we don't have the Manu, we don't have Varnashram system intact, and even though there is no sattva, we can still practice bhakti.
ஆகவே கலியுகத்தில் மனு இல்லை என்றாலும் வர்ணாசிரம முறை இல்லை என்றாலும் சாத்துவகுணம் இல்லை என்றாலும் நாம் பக்தி யோகத்தை அபியாசிக்க முடியும்.
So of all the different processes at the end of Bhagavad Gita Krishna recommends bhakti yoga.
ஆகவே பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து வழிமுறைகளும் கிருஷ்ணர் பக்தி யோகத்தையே பரிந்துரைக்கின்றார்.
So in spite of all of the problems we have due to the demoniac influence in Kali Yuga, we have the process of bhakti which can save us.
ஆகவே அசுரகுணங்களினால் ஏற்படும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தலைத்து ஓங்கியிருந்த பொழுதிலும் கலியுகத்திற்கு உகந்த முறையாக சுகமான முறையாக பக்தி யோகம் பரிந்துரைக்கப்படுகின்றது.
However, within bhakti yoga, chanting of the name of Krishna is considered to be the most powerful process in bhakti.
எப்படி இருப்பினும் பக்தி யோகத்திலும் பகவான் கிருஷ்ணரது நாமங்களை உச்சரிப்பது மிகவும் சக்தி வாய்ந்த முறையாக மேற்கொள்ளப்படுகிறது.
So therefore this is the recommended process for Kali Yuga.
ஆகவே இந்த வழிமுறையே கலியுகத்திற்காக பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறையாகும்.
So at the end of the Bhagavad Gita Krishna simply concludes mamekam sharanam braja, you surrender to me.
பகவத் கீதையின் இறுதியில் முடிவுரையாக கிருஷ்ணர் மாமேக்கம் சரணம் ராஜா, அதாவது என்னிடம் சரணை என்று கூறுகிறார்.
So this indicates we should perform the process of bhakti.
இது நாம் பக்தி யோகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது.
But there we don't find a mention of nam sankirtan.
ஆனால் இங்கு நாம சங்கீர்த்தனை பற்றி எந்த விதமான குறிப்பும் இல்லை.
However, if we look in the Srimad Bhagavatam, there we find a very clear statement.
எப்படி இருப்பினும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இதை பற்றி மிகவும் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது.
At the end of the Srimad Bhagavatam, there's a description of the different processes in Satya Yuga, Treta Yuga, Dwarpa Yuga and Kali Yuga.
பாகவதத்தின் இறுதியில் இந்த சத்தியுகம், திரேத்தயுகம், துவாபரயுகம், கலியுகத்திற்கான பல்வேறு விதமான வழிமுறைகளை பற்றி விளக்கப்பட்டுள்ளது.
So there describes that in Satya Yuga the common process in bhakti was meditation on the form of the Lord.
Satya Yugathil bhakti seivadharku bhagavane dhyanippade mudhan valiyaga parindhirikkappattullathu.
So the people did not need an external form of the Lord to concentrate on, they simply meditated on the Lord.
Ahe makkalukku வெளிப்புறத்தில் பகவானுடைய மூர்த்தி எதுவும் தேவைப்படவில்லை, அவர்கள் மனதிலேயே தியானத்தை மேற்கொண்டார்கள்.
And the reason is that the majority of the people were in sattva gun.
இதற்கு காரணம் என்னவென்றால் பெரும்பாலான மக்கள் சத்துவகுணத்தில் தலைத்திருந்தனர்.
They had control of their senses and mind.
அவர்கள் தங்களது புலன்களின் மீதும் மனதின் மீதும் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருந்தார்கள்.
So it was not difficult for them to meditate.
ஆகவே அவர்களுக்கு தியானம் செய்வது என்பது கடினமான விஷயமாக இல்லை.
After Satya Yuga, then we have Treta Yuga. There is a little more impurity. It is not completely sattva anymore. There's a little disturbance there from the lower gunas.
Satya Yugathukku piragu Treta Yugam irukkirathu. Andha kaalagattathil makkal mulumaiyaga thoomiyaga irupadillai. சிறிதளவு கலப்படமான அசுத்தங்கள் இருக்கின்றது.
So the general population, they cannot control their minds so nicely to do meditation anymore.
அந்த காலகட்டத்தில் மக்களால் தங்களது புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆனால் அவர்கள் தியானம் செய்வது மேற்கொள்ள முடியவில்லை.
So therefore the recommended process is homa, sacrifices.
ஆகவே அந்த காலகட்டத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறை ஹோமங்களை மேற்கொள்வது.
So in the sacrifices one is carrying out a worship of the Lord by offering grains and ghee into fire.
இந்த ஹோமங்களில் பகவானை வழிபடுவதற்காக மக்கள் தானியங்களையும் நெய் போன்ற பொருட்களை நெருப்பில் இட்டு பகவானை வழிபட்டார்கள்.
So the fire or agni is a representative of Vishnu.
ஆகவே இந்த அக்னியானது பகவான் விஷ்ணுவிற்கு பிரதிநிதியாக விளங்கியது.
So the people of Treta Yuga could do these sacrifices and understand that they were worshipping Vishnu.
ஆகவே திரேதேவத்து மக்கள் இந்த யக்னங்களை வளர்த்து அதன் மூலமாக விஷ்ணுவை வழிபடுகிறோம் என்பதை புரிந்து கொண்டார்கள்.
However, as time advanced and Dwarpa Yuga arose, the people became more contaminated.
எப்படி இருப்பினும் காலம் செல்ல செல்ல துவாபர யுகத்தில் மக்கள் மேலும் இழிவான நிலையை அடைந்தார்கள்.
And they could no longer see Vishnu in the fire.
அவர்களால் யக்னங்களின் மூலமும் விஷ்ணுவை காண முடியவில்லை.
So instead, the recommendation in Dwarpa Yuga is that people worship the deity form of the Lord.
இதற்கு பதிலாக துவாபர யுக மக்கள் வழிபடுவதற்கு விக்கிரகங்களை பரிந்துரைத்தார்கள்.
It is not difficult to see the form and appreciate the form.
ஒரு ரூபத்தை பார்த்து அதனுடைய பெருமைகளை உணர்வது கடினமான காரியமாக இல்லை.
In Kali Yuga, the people are more disturbed, more contaminated.
கலியுகத்தில் மக்களது நிலை மேலும் இழிவடைந்தது. பலவிதமான மனக்கலக்கங்கள் உள்ளவர்களாக விளங்கினார்.
So the people in general are not qualified to do deity worship, and even if there is a form, they don't see that form as spiritual anymore, they see it as material.
ஆகவே மக்களால் அந்த விக்கிரகங்களை பார்த்து வழிபட முடியவில்லை. மேலும் அந்த விக்கிரகங்களை ஆன்மீகமானவையாக கருதவும் அவர்களால் முடியவில்லை.
So therefore the process in Kali Yuga is not deity worship or homa or meditation, but to chant the name of the Lord.
ஆகவே தான் கலியுகத்தில் விக்கிரக வழிபாடோ யக்னங்களை செய்வதோ அல்லது தியானத்தை செய்வதோ வழிமுறையாக பரிந்துரைக்கப்படவில்லை.
Chanting the name of the Lord does not require the same qualification as deity worship.
நாமங்களை உச்சரிப்பது என்பது பகவானை வழிபடுவதற்கு தேவையான தகுதிகள் தேவையில்லை.
So in Kali Yuga, therefore, of all the processes of bhakti, chanting the holy name is considered to be the main process.
ஆகவே கலி யுகத்தில் பக்தி யுகத்தில் எல்லா வழிமுறைகளும் நாம உச்சாரணமே பிரதானமாக கருதப்படுகிறது.
So in each yuga an avatar of the Lord appears and he demonstrates and he teaches the yuga dharma.
ஆகவே ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் ஒரு அவதாரம் எடுத்து அந்த யுகத்திற்கான வழிமுறையை நடைமுறைப்படுத்தி அதை மக்களுக்காக விளக்கம் கூறுகிறார்.
So the Kali Yuga avatar appeared and he taught Nama Sankirtan.
ஆகவே கலியுகத்திலும் அவதரித்து நாம சங்கீர்த்தனத்தை பிரசாரித்தார்.
So that avatar was Chaitanya Mahaprabhu.
அந்த அவதாரமே சைத்தன்ய மகாபிரபு ஆகும்.
So he is the one that spread Nama Sankirtan.
இவரே நாம சங்கீர்த்தனத்தை பரப்பினார்.
So it is our great fortune that we get the mercy of Chaitanya Mahaprabhu in chanting the holy name.
ஆகவே பகவானது நாமங்களை உச்சரித்து அதன் மூலமாக சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையை பெறுவது நமது பெரும் அதிருஷ்டமாகும்.
So in the Bhagavatam it is described how the avatar of Kali Yuga comes and he propagates Nam Sankirtan.
ஸ்ரீமத் பாகவதத்தில் கலியுக அவதாரம் எவ்வாறு வருகிறது, அவர் எவ்வாறு நாம சங்கீர்த்தனம் என்பதை பிரச்சாரம் செய்கிறார் என்பது விளக்கப்பட்டுள்ளது.
So if we accept the Yuga avatar Chaitanya Mahaprabhu and we follow his instruction to chant the name of the Lord, then we can get success in spiritual life.
ஆகவே இந்த யுக அவதாரமான சைத்தன்ய மகாபாபுவை ஏற்று அவர் கூறிய நாம சங்கீர்த்தனம் எனும் வழியை பின்பற்றினோமேயானால் நாம் நமது ஆன்மீக வாழ்வில் வெற்றியை அடையலாம்.
So though in the Bhagavad Gita at the end Krishna concludes, simply surrender unto me, do bhakti yoga with the Bhagavatam, and then the recommendation is in Kali Yuga we do bhakti yoga, but the form is Nam Sankirtan. This is how we surrender.
ஆகவே பகவத்கீதையில் முடிவுரையாக கிருஷ்ணர் என்னிடம் சரணடை என்று சொல்லிவிட்டாலும் பாகவதத்தில் இந்த சரணடை என்பதை எவ்வாறு நாம் நாம சங்கீர்த்தத்தின் மூலம் செய்யலாம் என்பதை விளக்கமாக பக்தி யோகத்தை மேற்கொள்வதற்கு வழிமுறையாக கூறப்பட்டுள்ளது.
So Krishna says, mam ekam sharanam vraja, that we translate that as surrender to Krishna.
மாம் ஏகம் சரணம் வஜா என்று கிருஷ்ணர் கூறுவது அவரிடம் சரணடைய வேண்டும் என்பதை குறிக்கின்றது.
So sharana means to accept protection of the Lord.
சரணம் என்றால் பகவானுடைய பாதுகாப்பை ஏற்பதாகும்.
We do not depend upon our own strength or our own intelligence or our own wealth.
நம்மளுடைய வலிமையின் மீதும் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தின் மீதும் நமது செல்வ செழிப்பின் மீதும் நாம் சார்ந்திருப்பதில்லை.
Rather we give everything to the Supreme Lord.
மாறாக அனைத்தையும் பகவான் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கின்றோம்.
So there's a comparison sometimes given about this surrender.
இதுவே சரணாகதியை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள கருத்து விளக்கங்களாகும்.
It's like a sometimes they have a market where they sell the cows and the bulls.
சில சமயங்களில் நாம் சந்தையில் பசுக்களையும் காளைகளையும் விற்பதை பார்க்கின்றோம்.
So somebody buys a cow.
சிலர் பசுக்களை வாங்குகிறார்கள்.
So what does the cow do? The cow goes to that master and sits there, and then the master feeds him and does everything for the cow.
அந்த பசுவானது என்ன செய்கிறது? தன்னுடைய முதலாளியுடன் சென்று விடுகிறது. அவர் அதை காப்பாற்றுகின்றார்.
So similarly, the devotee of the Lord, when he surrenders to Krishna, then he is completely belongs to Krishna.
அதே போன்று பக்தர்கள் கிருஷ்ணரிடம் சரணடையும் பொழுது அவர்கள் கிருஷ்ணருடைய உடைமையாகி விடுகிறார்கள்.
So he has no other interest except to follow Krishna.
ஆகவே அவர்களுக்கு கிருஷ்ணரை பின்பற்றுவதை தவிர வேற எந்த விதமான ஆசாபாசங்கள் இருப்பதில்லை.
So in Kali Yuga we do this process of bhakti by chanting Krishna's name.
ஆகவே இந்த கலியுகத்தில் நாம் இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக இந்த வழிமுறையை மேற்கொள்கின்றோம்.
So in chanting the name of Krishna we're actually offering ourselves to Krishna.
ஆகவே பகவான் கிருஷ்ணரது நாமங்களை உச்சரிக்கும் பொழுது நாம் நம்மையே அவருக்கு அர்ப்பணித்துக் கொள்கின்றோம்.
So Srila Prabhupada says chanting Hare Krishna means please let me engage in your service Krishna.
சில பிரபுபாத அவர்கள் ஹரே கிருஷ்ணா என்பதை உச்சரி என்று கூறும்பொழுது அதற்கு நாம் கிருஷ்ணரிடம் எனக்கு சேவை கொடு என்று கேட்பதாகவே விளக்குகிறார்.
How can I serve you? How can I please you?
நான் எவ்வாறு உனக்கு சேவை செய்ய முடியும்? நான் எவ்வாறு உன்னை திருப்திப்படுத்த முடியும் என்பதே அதனுடைய பொருள்.
So the devotee is not asking, what can I get out of you, Krishna?
ஆகவே பக்தர்கள் கிருஷ்ணரிடத்திலிருந்து என்ன பெற முடியும் என்று எதிர்பார்ப்பதில்லை.
We're not asking to get something from Krishna, or actually saying we want to give everything to Krishna.
எனக்கு ஏதாவது கொடு என்று நாம் கேட்பதில்லை. மாறாக நான் உனக்கு என்ன செய்ய முடியும், நான் எவ்வாறு சேவை செய்ய முடியும் என்று பக்தன் கேட்கின்றான்.
So this is what we call pure bhakti.
இதுவே தூய பக்தி என்று சொல்லப்படுகிறது.
So this very simple way of chanting the name of the Lord and offering everything to the Lord is the it's a simple process, but it's also the most powerful process.
ஆகவே பகவானது நாமங்களை உச்சரித்து அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணிப்பது என்ற எளிமையான முறையின் மூலமாக நாம் ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறையை பின்பற்றுகின்றோம்.
So this is the process that can save us from all of the problems that we find in Kali Yuga.
ஆகவே கலியுகத்தில் உள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காக்கக்கூடிய ஒரு உகர்ந்த வழிமுறையாகும்.
Here in this verse and other verses in this section we find all sorts of bad qualities that the people have in Kali Yuga.
இந்த பதத்தில் மக்களிடம் உள்ள அனைத்து விதமான துர்க்குணங்களும் விளக்கப்பட்டுள்ளது.
So it is very difficult to practice spiritual life or even begin practicing spiritual life with all these bad qualities and environment.
இந்த துர்குணங்கள் நிறைந்துள்ள இந்த காலகட்டத்தில் நாம் ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்வது ஏன் ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிப்பது கூட மிகவும் கடினமான விஷயமாகும்.
So we need a very powerful method to counteract all of these problems.
இத்தகைய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்ப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை தேவைப்படுகிறது.
So that process that does that is the Nama Sankirtan.
ஆகவே இந்த வழிமுறை நாம சங்கீர்த்தனமே ஆகும்.
So this is the way in which we counteract all the problems of Kali Yuga.
இவ்வாறாக கலியுகத்து பிரச்சனைகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ள முடியும்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ பகவத்கீதா பிரவச்சனம் கி ஜாய். ஹிசோல்னஸ் பானுஸ்வாமி மகாராஜ் கி ஜாய். ஜிவைங்க ஸ்ரீ ஸ்ரீ பக்தி சம்சில பிரபுபாத் கி.